ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு நாரத பக்தி சூத்திரம். இப்ப இந்த நாரத பக்தி சூத்திரத்துல கடந்த வகுப்புகள் மூலமா முதல் அத்தியாயத்தை முடிச்சிட்டோம். முதல் அத்தியாயத்தில் 24 சூத்திரங்களை பார்த்து நிறைவு செய்துவிட்டோம். இப்போ இன்றைக்கு நம்ம 2வது அத்தியாயம் தொடங்க இருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தம் 5 அத்தியாயங்கள். இப்போ 2வது அத்தியாயம் தொடங்குறோம். திதியோ அத்தியாயகா. இந்த 2வது அத்தியாயத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரபக்தி மகத்துவம். முன்னாடி பார்த்தது வந்து பரபக்தி சொரூபம் முதல் அத்தியாயம். இப்போ அந்த பரபக்தியினுடைய மகத்துவம் இங்கே பார்க்க போகிறோம். இதுதான் 2வது அத்தியாயம். மகத்துவம் அப்படின்னா மகிமைன்னு பேர். மகத்துவம்னா சான்ஸ்கிரிட் வேர்டு, நம்ம தமிழில் சொல்கிறதா இருந்தால் மகிமை அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல வந்து நாரதர் இந்த 2வது அத்தியாயத்தில் என்ன செய்ய போறார், என்ன மாற்றம் செய்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முதல் அதிகாரம் முதல் அத்தியாயத்தில் பக்தின்னா என்னன்னு சொன்னார். பக்தின்னா பிரேமை அன்பு அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அப்புறம் அந்த பக்தியினுடைய தத்துவம் என்ன, உண்மையான தத்துவம் என்ன, பக்தி எதை நோக்கி திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அப்புறம் பக்திக்கு ஏதாவது வரையறை இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் காட்டி கொடுத்தார். இப்போ 2வது அத்தியாயத்தில் பக்தி ஏன் வந்து மகிமை வாய்ந்தது அப்படின்னு சொல்ல போகிறார். பக்தி தான் வந்து உயர்ந்தது, உச்சமான ஒரு நிலைக்கு கொண்டு போவது, மகிமை வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம இந்த 2வது அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். இப்போ பெரும்பாலான சாதகர்கள் வந்து சந்தேகப்படுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, பக்தி பெருசா ஞானம் பெருசா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோருக்கும் வரும். சாதாரணமாகவே நடைமுறையில் வந்து நம்ம சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு படிநிலைகளை கடக்கும் போது இறுதியாக ஞானத்தில் ஒரு தெளிவு பெறுவோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஞானத்தில் வந்து எப்படி தெளிவு பெறுவோம் அப்படின்னா, ஞானம் வந்து நம்முடைய அறியாமைகளை எல்லாம் நீக்கிடும். நாம் வந்து பல விஷயங்களை தவற தவற மனசில் ஏற்றி வச்சுக்கிட்டு அதுபடி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த புரிதல் இல்லாத வாழ்க்கையில் இங்கே யோகா பண்ணுவோம், பக்தி பண்ணுவோம், ஏதோ பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் அந்த பக்தியை இப்போ நம்ம சொல்கிற மாதிரி நாரத பக்தி மாதிரி செய்கிறதில்ல, பராபக்தி செய்கிறதில்ல, மூட பக்திகள் செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஞானப்பாதைக்குள்ளே வரும்போது நம்ம எல்லாம் விடுவோம். ஏன்னா எல்லாம் தப்பு தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கோம், தப்பு தப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அந்த ஞானப்பாதையில் சொல்லக்கூடிய மிக உயரிய உபதேசங்கள் மூலமாக நம்முடைய அறியாமைகள் எல்லாம் அகற்றப்பட்டு அந்த தூய அறிவு மாத்திரமே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தெரிந்த ஞானத்தில் நம்ம நிலை பெறுவோம். அதனால ஞானம் வந்து இறுதி நிலையாக பார்த்தாலும், இப்போ இங்கே வந்து பக்தி பெரிதா ஞானம் பெரிதான்னா, நாம் ஏற்கனவே சொன்னோம் பக்தியும் ஞானமும் வேற வேற கிடையாது, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னோம். ஆனால் பராபக்தி வந்து அறியாமையை போக்குகின்ற ஞானத்தை விட மிக மிக சிறப்பு வாய்ந்ததாகவே பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, ஞானம் கூட அறியாமைகளை போக்குற வேலையை தான் செய்யுது. ஆனால் பக்திங்கிறது எந்த ஒரு சாதனைகளும் தேவையில்லை, அது உள்ளத்தில் மலரக்கூடியது, அன்பினால் வெளிப்படக்கூடியது. அதனால் அன்பு இல்லாமல் ஞானம் இருக்க முடியாது, ஞானம் இல்லாமல் உண்மையான அன்பு வெளிப்பட முடியாது அப்படிங்கிற இரண்டு விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், பராபக்தியினுடைய மகிமை என்ன. போன இதில் பராபக்தி சொரூபம், இப்போ பரபக்தியினுடைய மகிமை இதை பார்க்க போகிறோம். அப்போ இங்கே ஏற்கனவே நம்ம சொன்னது தான், பக்தி என்றால் பிரேமை, தூய அன்பு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ இன்றைக்கு 2வது அத்தியாயத்தினுடைய முதல் சூத்திரம், ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 25வது சூத்திரம். இது வரைக்கும் நம்ம 24 சூத்திரங்கள் பார்த்து முடிச்சிருக்கோம். முதல் அத்தியாயத்தில் 2வது அத்தியாயத்தினுடைய முதல் சூத்திரத்தை நம்ம 25வது சூத்திரமாகவே வச்சுக்கலாம். அப்போ தான் கண்டினியூட்டி வரும். மொத்தம் 84 சூத்திரங்கள் பார்க்கணும். அதனால் இதில் 25 பார்க்குறோம். 25 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாது கர்ம ஞான யோகேப்பியோ அப் அதிக தரா, அப் அதிக தரான்னு போட்டார். அதாவது என்ன இந்த இடத்துல அர்த்தம் அப்படின்னா, சாது கர்ம ஞான யோகேப்பியோ அப் அதிக தரா அப்படின்னா, சான்னா அது அந்த அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. எந்த விஷயத்துல? அந்த பராபக்தியில. நிச்சயமாக பராபக்தி செய்வது நிச்சயமாக கர்மா ஞானா யோகா, மூன்று பாதைகள் இருக்கு இல்லையா, கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், இந்த மாதிரி நிறைய யோகங்கள்லாம் இருக்கு. அதுல கர்ம வழி, ஞான வழி, யோக வழி அப்படிங்கிற எல்லாத்தையும் விட பக்தி மிக மிக உயர்ந்தது, மேன்மையானது அப்படிங்கிறத அர்த்தத்தை இந்த சூத்திரம் சொல்லுது. இந்த சூத்திரம் 25 சூத்திரம் என்ன சொல்றதுன்னா, சாது கர்ம ஞான யோகே, யோகத்திலே அப் அதிக தரா, அதிக தரானா மிகவும் உயர்ந்தது, மேன்மையானது அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது கர்ம மார்க்கத்துல நம்ம என்ன பண்ணலாம், பல செயல்கள் செய்யலாம், பல புண்ணிய காரியங்கள் செய்யலாம், நம்ம செய்கிற பூஜைகள், ஜபதபங்கள், வேள்விகள் எல்லாமே மன தூய்மைக்கான பாதை. செயல்கள் எல்லாம் மன தூய்மையை கொடுப்பதற்காகத்தான் கர்மகாண்டமே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ கர்மானா செயல்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ கர்ம யோகம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு செயலை செய்கிறதுனால என்ன நடக்கும், உங்களுக்கு அந்த செயலினுடைய பலாபலன்களுடைய அடிப்படையில் பாவம் புண்ணியம் நடக்கும். புண்ணிய செயல்களாக செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மன தூய்மை உண்டாகும். இது வந்து கர்ம வழியில பாக்குறோம். ஞான வழியில என்ன பண்ணலாம்னா, விசாரம் பண்றோம். விசாரத்துல என்ன பண்றோம் அப்படின்னா, ஒவ்வொன்றையும் விசாரணை பண்ணி பாக்குறோம். நித்திய அனித்திய வஸ்து விவேகம், எது நித்தியமான வஸ்து, எது அனித்தியங்களா இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக கொஞ்சம் புத்தி சக்தியை தூண்டி விசாரம் பண்ணி ஒரு புரிதலுக்கு வரோம். அப்புறம் நான் யார் அப்படிங்கிறோம், இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு விசாரிக்கிறோம். அப்ப என்னையும் இந்த உலகத்தையும் உண்டாக்கியவன் யாராக இருக்க முடியும் கேள்வி கேட்கிறோம். இதெல்லாம் ஞான மார்க்கத்துல விசாரம், புரிதல், நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கான பதிலெல்லாம் தேடி போகும்போது அதுக்கான விளக்கங்கள் எல்லாம் நம்ம அங்க பெறுறோம் ஞான மார்க்கத்துல. யோகமும் அப்படிதான். யோகத்துல என்ன பண்றோம், அட்டாங்க யோகத்திலேயே நம்ம பார்க்கறோம் இல்லையா, ஏமோ நியமோ கடைசியா சமாதியில கொண்டு போய் நிறுத்தும். 8 அங்கங்கள் இருக்கு யோகத்தினுடைய, 8 அங்கங்கள். அப்போ அதில் பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை அப்படின்னு நிறைய விஷயங்களை கடந்து சமாதிங்கிற ஒரு நிலைக்கு யோக மார்க்கத்தில் போகிறோம். பட் இதெல்லாம் என்னென்ன சாதனைகள், எல்லாமே சாதனைகள். அப்போ சாதனைகள் அப்படின்னா என்னென்னா, ஏதாவது ஒன்று செய்யணும். அப்போ சாதனை இன்றி சாதிப்பார் உலகில் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி, இங்கே ஏதாவது ஒரு சாதனையை செஞ்சு அதன் மூலமாக நாம் சாதித்து காட்டணும், சாதனை மூலமாக சாதித்து காட்டணும். அப்போ மற்ற மார்க்கங்கள் இருக்கு இல்லையா, பக்தி மார்க்கத்தை தவிர கர்ம மார்க்கம், ஞான மார்க்கம், யோக மார்க்கம் எல்லாமே ஏதாவது ஒரு செயல் செய்யணும். செயல் இருக்கணும், முயற்சி இருக்கணும். அப்படி இருந்தால்தான் நீங்கள் வந்து அந்த நிலையை அடைய முடியும். ஆனால் இங்கே பராபக்தி அப்படிங்கிற பக்தி மார்க்கத்தில் செயலே கிடையாது, முயற்சியும் கிடையாது. ஏன்னா அந்த பராபக்தி என்பது ஒரு நிலை என்று சொல்கிறார், அது ஒரு ஸ்டேட். அந்த ஸ்டேட்ல இருக்கிறோம். அந்த ஸ்டேட்டுக்கு ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுமா, விளக்கம் கொடுக்க முடியுமான்னா இல்லை. ஏன்னா அது ஒரு அமைதி, ஆனந்தம், அற்புதம், அன்பு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. அப்போ அந்த ஒரு இடத்துல அமைதி இருக்கு, ஆனந்தம் இருக்கு, அற்புதம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு செயலும் தேவையில்லை. ஏன்னா அன்பு செலுத்துறதுக்கு என்ன செயல் இருக்கு, ஒரு செயலும் இல்லை இல்லையா. அப்போ இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மற்ற மார்க்கங்களை கம்பேர் பண்ணும்போது, இப்போ கர்மத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக பூஜைகள், புனஸ்காரங்கள், ஜபதபங்கள் எல்லாம் செய்யினா மன தூய்மை உண்டாகும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை கர்ம மார்க்கத்தில். யோக மார்க்கத்தில் அதே மாதிரி தான். நீங்கள் அந்த யோகத்தில் செயல்கள் செய்கிறதுனால, யோகா பண்ணுறதுனால, பிராணாயாமம் பண்ணுறதுனால, தியானம் பண்ணுறதுனால மனசும் உடலும் சேர்ந்து அங்கே தூய்மையாகும். யோகத்தில் வந்து சைமல்டேனியஸாக பாடியும் நோய்கள்லேருந்து விடுபடும், மனசும் தூய்மைப்படுத்தப்படும். அப்போ இங்கே கர்மத்துலேயும் மன தூய்மை நடக்கும், யோகத்துலேயும் மன தூய்மை நடக்கும். ஞானத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஞானத்தில் நம்முடைய அறியாமைகள் நீங்கும். ஞான மார்க்கத்துக்குள்ளே போயிட்டோம்னா ஞானம் வந்து நிறைய விஷயங்களை சொல்லும். நம்முடைய அஜ்ஞானங்களை போக்குவது தான் ஞானம். ஏன்னா ஞானம் அப்படின்னா நம்ம ஏதோ புதுசாக கொடுக்கறது இல்லை, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஞானத்தில் வந்து ஏதோ புதிய அறிவை நம்ம புகுத்த போகிறோம், ஒரு புதிய கல்வியை உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. அது புற அறிவு மாதிரி கிடையாது. உங்களுக்குள்ளே இருக்கிற அக அறிவை வெளியே கொண்டு வர்றதுக்கான ஒரு அருமையான பாதை தான் ஞான பாதை. ஆனால் அந்த ஞானத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், ஞான சாஸ்திரங்களை எல்லாம் கேட்க கேட்க, உபநிஷதங்கள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, இது மாதிரி நூல்களை எல்லாம் நீங்கள் கேட்க கேட்க மனசு வந்து அஜ்ஞானத்திலிருந்து விலகி, உங்களுடைய அறியாமைகளிலிருந்து விலகி இருப்பது அந்த இருப்பு மாத்திரமே, அந்த தூய அறிவு மாத்திரமே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதில் நிலை பெறும், அதில் பிரகாசிக்க தொடங்கும். அதுதான் ஞானத்தினுடைய மகிமை. ஆனால் இங்கே பராபக்தியில் அது மாதிரி எந்த பயிற்சி முயற்சி ஒரு திறமையெல்லாம் இருக்கணுங்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஞான மார்க்கத்துக்குள்ளே வரும்போது நான் நிறைய கண்டிஷன்ஸ்லாம் சொல்லுவேன். நான் வந்து ஞான மார்க்கத்தில் பாதைகளில் பாடமெல்லாம் எடுக்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, கொஞ்சமாவது புத்திசாலித்தனம் வேணுங்க, இந்த பாதையெல்லாம் புத்தி இருக்கிறவங்களுக்கு தான் பயன்படும், ஒரு காமன் சென்ஸே இல்லாமல் இந்த பாதையில் வந்தீங்கன்னா புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்களை பேசக்கூடியது, இதை புரிஞ்சிக்கிற ஒரு மனோபாவம் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். அப்போ நம்ம ஆரம்பத்தில் மன தூய்மை பண்ணிக்கிட்டு இந்த ஞானத்துக்குள்ளே வாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற சரியை கிரியை யோகம் என்ற நிலைகள் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஞானத்துக்கு வந்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயங்களை உள்ளே வாங்கி நீங்கள் உங்களுடைய அஜ்ஞானத்தை நீக்குவது எளிதாக இருக்கும். ஆனால் நீங்கள் டைரெக்டாக வந்து ஞான வாழ்க்கையில் உட்காந்துக்கிட்டு ஞான பாடங்களை கேட்டிங்கன்னா புரியாது. பாடம் வந்து உள்ளே உள்வாங்கவே மனசு ஒத்துக்காது ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம எடுக்கிற பாடமெல்லாம் தத்துவமசி, நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படின்னு சொன்ன உடனே அது எப்படிங்க நான் அதுவாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு நம்ம வெளியே போயிடுவோம். நிறைய பேர் அப்படி தான் போயிடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே பக்தியில் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எந்த கண்டிஷன்ஸ் கிடையாது, நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கணும், அது என்னன்னா தூய அன்பு. அந்த இறைவன் பால் நம் வைக்கின்ற எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காத ஒரு அன்பு மட்டும் இருந்தால் போதும், அந்த பக்தியினால மனசு கரைஞ்சி போயிடும். ஏன்னா அந்த அன்புனால நீங்க அந்த இறைவனோட இரண்டரை கலக்கும் போது அங்க மைண்டு கிடையாது, ஒன்லி கான்சியஸ்னஸ் மட்டும்தான் இருக்கும். அப்ப இங்க வந்து பக்தி பாதையில சாதகர்கள் இல்லை, சாதனை இல்லை. அப்ப அந்த நிலையில பக்தியும் அத்வைதமும் வேறு வேறு இல்லை. இந்த விஷயத்தான் இங்க சொல்றாரு நாரதர். என்ன சொல்றாருன்னா, இங்க வந்து சாதகர்களும் தேவையில்லை, சாதனையும் தேவையில்லை. அப்போ என்ன மார்க்கத்தினுடைய வேறுபாடுகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கர்ம யோகம், கர்ம மார்க்கம் அப்படின்னா செயல், யோகம் அப்படின்னா கட்டுப்பாடு, அதாவது இந்திரிய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு, இது சில விஷயங்கள் எல்லாம் ஒழுக்க ரீதியாக கொண்டு வருவோம். உடலுக்கும் ஒரு ப்ராக்டிஸ், மைண்டுக்கும் ஒரு ப்ராக்டிஸ், இது யோகாவில் உண்டு. அப்போ கர்மத்தில் செயல்கள், யோகத்தில் சில விதிவிலக்குகள், கட்டுப்பாடுகள், ஞானத்தில் புரிதல், ஞானத்தில் புரிதல் இருக்கணும். அதாவது நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு பக்குவம் இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஞான பாடத்தில் வந்து பிஹெச்டி லெவலுங்க, நீங்கள் ப்ளஸ் டூ முடிக்காமல் பிஹெச்டியில் வந்து உட்காந்திங்கன்னா புரியாது. டென்த்து முடிக்காமல் இந்த சப்ஜெக்ட் வராதிங்க. எல்லாம் பேசிக் எஜுகேஷன் எல்லாம் எப்படி படிச்சுட்டு டிகிரி எல்லாம் பாஸ் பண்ணிவிட்டு பிஹெச்டி வந்த உடனே அவனுக்கு பிஹெச்டி சப்ஜெக்ட் டக்குன்னு புரிஞ்சுக்குவான். ஆனால் டென்த்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வந்து பிஹெச்டியை எடுத்து பண்ணலான்னா பண்ண முடியாது, ஏன்னா என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்போ அந்த மாதிரி ஞானத்துக்குள்ளே வந்துக்கிட்டு திருதிருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்க அப்படின்னு நம்ம ஞான மார்க்கத்தில் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். அப்போ அங்கே புரிதல் தேவை. ஆனால் பக்தியில் ஒரே ஒரு விஷயம் தாங்க, பக்தியில் என்ன தெரியுமா, கரைதல் தான் தேவை. என்ன கரையணும், மனசு தான் கரையணும். பக்தியில் வந்து ஒன்லி கரைதல், மனம் வந்து கரைஞ்சி போயிடணும். யாரிடத்துல, அந்த இறைவனிடத்துல, அந்த ஆத்மாவினிடத்துல, அந்த அறிவினிடத்துல கரைஞ்சிட்டா முடிஞ்சுது. அதனால தான் இங்கே பக்தி வந்து உயர்ந்ததுங்கிறது. அதனால தான் அதிக தரா அப்படிங்கிறார். அதிக தராங்கிற வார்த்தை சொல்றாரு பாருங்க, இங்கே சான்ஸ்கிரிட்ல சொல்ற வார்த்தை அதுதான், சாது கர்ம ஞான யோகேப்யோ அப்ய அதிக தரா. அதிக தரா அப்படின்னா அதிகமான, உயர்ந்த, மேன்மையான அப்படிங்கிற வார்த்தை. அப்ப இந்த இடத்துல இந்த பக்தி மற்ற மார்க்கங்களை விட உயர்ந்த மார்க்கம், பக்தி மார்க்கம் என்பது மிக உயர்ந்த மார்க்கம். ஏன் பக்தி மார்க்கம் மிக உயர்ந்ததுன்னா, இங்கு எந்த ஒரு திறமையும் தேவையில்லை. இறைவனிடத்துல அன்பு மட்டும் இருந்தா போதும். அப்ப அங்க வந்து கரைதல் கரைதல் மட்டும்தான் நடக்கும். அப்ப பக்தி வந்து எல்லாத்த விட உயர்ந்ததுங்கிறது இந்த சூத்திரம் சொல்றத புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க இந்த இடத்த நம்ம எப்படி உதாரணமா பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு கர்மத்துல நீங்க பூஜைகள் பண்றீங்க, ஜபம் பண்றீங்க, தியானம் பண்றீங்க அப்படின்னா உங்க மன அழுக்குகள் எல்லாம் நீங்கணும். அந்த மன அழுக்குகள் எல்லாம் நீங்கிறதுக்கு என்ன பண்ணணும், மனதுக்கான புரிதலை கொடுக்கணும்னா பூஜை ஜபம் தியானம் அப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாம் கர்மத்துல கடைபிடிக்கிறீங்க, மந்திரங்களை உபாசனை பண்றீங்க, நமச்சிவாயா அல்லது ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சாண்ட் பண்றீங்க. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு என்னன்னா மைண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒருமுகப்பட்டு மன தூய்மையை அடைந்து அது அப்படியே அடுத்த படிநிலைக்கு நம்மளுக்கு கொண்டு போவோம். அந்த மன தூய்மை தான் நம்ம மனசுல இருக்கிற அந்த கலங்குகள் எல்லாம் நீக்கி ஒரு தெளிவுக்கு வந்த உடனே நம்ம ஞானப்பாதைக்குள்ள வந்தா நம்ம சொல்ற சப்ஜெக்ட் வந்து உள்ள வாங்க முடியும். மனசுக்கு வந்து எப்பயுமே அந்த ஒருமுகத்தன்மை வராம நீங்க நான் சொல்ற சப்ஜெக்ட் உள் வாங்கவே முடியாது. ஏன்னா நம்ம பொதுவாக ஞானத்தில் நிறைய பேசுவோம், மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருப்போம், நிறைய வேதாந்த பாடங்கள் எடுத்து விளக்கம் கொடுத்துட்டு இருப்போம். ஒரு உபனிஷத் சப்ஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டோம்னா அதில் மணிக்கணக்கில் உபனிஷத் சப்ஜெக்ட் எல்லாம் போயிட்டு இருக்கோம். இப்போ கூட பஞ்சதசி அப்படி தான் போயிட்டு இருக்கு. பஞ்சதசி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லெசன்ஸ் இருக்கு, ஒவ்வொன்றா போயிட்டு இருக்கோம். அப்போ இதெல்லாம் நம்ம உள்வாங்கிறதுக்கு ஒரு சகிப்புத்தன்மை, ஒரு பொறுமை, அதை காது கொடுத்து கேட்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கணும் இல்லையா. அதுக்கு மைண்டு வந்து பக்காவாக ரெடியாக இருந்தால் தான் நீங்கள் அதெல்லாம் கேட்க முடியும். இல்லைன்னா நான் தான் ஏற்கனவே சொன்னேன், போட்டு அறு அறுன்னு அறுக்கிற அப்படி ஒரு மணி நேரத்தில் என்னங்க உட்காரவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த டாபிக் எல்லாம் புதுசாக இருக்கும், இதை பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்போ அப்படி இருக்கிறவங்க இதெல்லாம் கேட்குற பக்குவம் இல்லாமல் இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுங்க அப்படின்ட்டு நம்ம கோயிலுக்கு போகிறது தான் பெட்டரு. அங்கே போனோம்னா ஏதோ நாலு பிரகாரத்தை சுற்றி வந்தோமா, கையெடுத்து கும்பிட்டோமா, பட்டையை போட்டோமா, கொட்டையை போட்டோமா, வெளியே வந்தால் வேலை முடிஞ்சுது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் அவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்களும் உண்மையான பக்தி செய்கிறதில்ல. ஏன்னா நம்ம ஏற்கனவே அதனை சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதாவது மூட பக்தியும் முட்டாள்தனமான பக்திகளும் மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களில் தான் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இங்கே நாரதர் என்ன சொல்கிறாரு, ஞானம் தேவையில்லைன்னு சொல்கிறாரா, இப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்டால் ஞானம் தேவையில்லை என்று சொல்கிறாரான்னா, இந்த சூத்திரத்தை வச்சு நம்ம அப்படி தானே தோணுது. ஏன்னா இங்கே கர்மம் யோகம் ஞானம் அப்படிங்கிற எல்லாத்தையும் விட உயர்ந்தது வந்து பக்தி அப்படிங்கும் போது அப்போ ஞானம் வந்து அவசியமே இல்லைங்கிறத எடுத்துக்கலாமானா, அப்படி சொல்ல மாட்டார். ஏன் நாரதர் அப்படி சொல்ல மாட்டார்னா, ஏற்கனவே அவர் என்ன சொன்னாரு, கோபிகைகள் பக்தியை பற்றி பேசும்போது கோபிகைகளுடைய பக்தியை வந்து சாதாரணமாக நினைச்சிடாதீங்க, அவங்க மூட பக்தி பண்ணல, அவங்க ஞானத்தோடு பக்தி பண்ணுறாங்க. ஞானம்னா என்ன, இறைவன் யார் நான் யார் அப்படிங்கிற தெளிவோட பக்தி செய்கிறாங்க, குருட்டு பக்தி பண்ணுறதில்ல. பக்தியினுடைய மிக உயர்ந்த நிலை பராபக்தி. அப்போ அந்த பராபக்தியில் அன்பு, அந்த அன்பு யாரிடத்தில் செய்யணும், எதற்காக செய்யணும், ஏன் செய்யணும், இதுக்கெல்லாம் ஆன்சர் எடுக்கணும்ல. சும்மா அன்பு செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கல்லை பிடிச்சி கட்டி பிடிச்சி தாழ்ந்துக்கிட்டே இருந்தால் அன்பாயிடுமா, அப்படி அன்பு செலுத்துறது இல்லை. அது எதுக்காக நம்ம அன்பு செலுத்துறோம், அந்த அன்பின் நோக்கம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு செய்யணும் இல்லையா. அப்போ ஞானம் தேவையில்லை என்று புரிந்து கொள்ளக்கூடாது. அப்போ இந்த இடத்துல சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, உண்மையான அன்பு மலர்ந்து விட்டால் அங்கு ஞானம் முடிவடைந்து விட்டது என்று அர்த்தம். எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வந்து அஞ்ஞானத்தில் ஏற்றி வச்சுருந்தீங்களோ அது பூரா அப்படி இறங்கிடும். ஏன்னா அது அன்பின் அதிஷ்டானத்தில் என்ன பண்ணோம்னா உள்ளிருந்து அந்த அறிவு பிரகாசிக்க தொடங்கும். அப்போ ஞானம் அது முடிவடைகின்ற இடம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நாணயம் முடிவடைகின்ற இடம்னா எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் தூய அன்பு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, பக்தி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, அதாவது பராபக்தி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நான் பக்தி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சாதாரணமாக ஏதோ பூஜை பண்ணுறது கோயிலில் போய் கும்பிடுறது அந்த பக்தி நினச்சிக்கூடாது. தூய பராபக்தி தூய பிரேமையில் நீங்கள் அந்த இறைத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டு இணைய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை ஆட்டோமேட்டிக்காக அந்த ஞானத்துக்கு கொண்டு போயிட்டு மீண்டும் உங்களை பக்தியிலேயே கொண்டு வந்து விட்டுடும். எப்படி கொண்டு போகும் அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு சர்க்கிள் சொன்னேன் இல்லையா, இப்போ நீங்கள் ஒரு டாட் வைக்கிறீங்க, அந்த டாட்டை வச்சு ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணுறீங்க, அந்த வட்டத்தை வரைஞ்சி திருப்பி கொண்டு வந்து அந்த வட்டத்தை எங்கே முடிப்பீங்க, எந்த இடத்துல டாட் வச்சிங்களோ அந்த இடத்துலையும் அந்த சர்க்கிளை க்ளோஸ் பண்ணுறீங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் அந்த டாட்டு தான், க்ளோசிங் பாயிண்ட்டும் அந்த டாட்டு தான். அப்போ தொடக்கமும் முடிவும் அந்த ஒரே புள்ளி தான். அது மாதிரி இங்கே ஆரம்பத்தில் பக்தி தான் தொடக்கம், ஆரம்பத்தில் பக்தியில் தொடங்கி அந்த பக்தியிலிருந்து நீங்கள் கர்மா யோகா ஞானா அப்படின்னு போவீங்க, திருப்பி மீண்டும் எகைன் பக்திக்கு தான் வரணும். ஏன்னா இங்க ஞானம் முடிந்த பிறகு இங்க இறைவனும் ஞானம் வேறு வேறு இல்லை. அப்ப அங்க மீண்டும் அதே அன்பு அதே ஆனந்தம் அங்க மலர ஆரம்பிச்சிடும். அப்ப மீண்டும் பக்தி தான். ஃபைனல் டெஸ்டினேஷன் என்ன, ஃபைனல் கோல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானத்துல போய் நான் எதை அடைஞ்சிருவேங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஞானத்திலும் நீங்க அடையக்கூடியது அன்பு தான். அங்க இறைவனும் நானும் வேறு வேறு இல்லை என்ற ஒருமித்த தன்மையிலே ஒரே இருப்போடு இணைந்து விடுகின்ற ஒரு உன்னத நிலை தான் இங்கு பக்தி. அது ஞானம் முடிவடைகின்ற இடம். அப்போ அந்த ஞானத்தில் நம்ம ஒரு தெளிவு தெளிந்த நிலையில நான் இறைவனோட இணைந்து விட்டேன் அப்படிங்கிற அந்த இருமைகள் இல்லாத நிலை. நான் வேறு இறைவன் வேறு, நான் இறைவனோட இணைய போறேன் அப்படி இப்படின்னு எதுவுமே மைண்டுக்குள்ள இல்லாம அந்த இருப்பாகவே நம்ம மாறிவிட்ட நிலை என்று அந்த இடத்துக்கு பொருள் புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான், பக்தின்னா அன்பு, அத்வைதத்தில் அதுக்கு ஆனந்தம்னு பேரு. பக்தியில இறைவனோட நம்ம கலக்கிறது, அங்க அத்வைதத்துல அகங்காரம் மறைகிறது என்று சொல்றோம். பக்தியில இறைவனிடத்துல நாம் நம்மை ஒப்புவிப்பது அர்ப்பணம் சரணாகதின்னு சொல்றோம். அங்க அத்வைதத்துல அகர்த்தா, நான் எதையும் செய்யல இறைவா, எல்லாம் நீ தான் செய்யற, நீ மட்டும்தான் இருக்கிற அப்படின்னு புரிதல். இங்க பக்தியும் அதே தான் சொல்லும், இறைவன் வேறு நான் வேறு என்ற உரிமைகள் இல்லாத அந்நியம் இல்லாத அனன்ய பக்தி, அது பராபக்தி. அங்க அத்வைதத்துல நம்ம என்ன சொல்றோம்னா, ஒன்றே ஒன்று இருக்கிறது, அது இருப்பு மாத்திரமே, அதுவே பிரம்மம், அதுவே சத்து அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்ப இப்படிதான் இங்க வந்து பக்தியும் ஞானமும் வேறு வேறு அல்ல அப்படிங்கிறது இந்த சூத்திரம் நமக்கு விளக்கம் கொடுப்பதாக இந்த இரண்டாவது அத்தியாயத்தினுடைய முதல் சூத்திரம் 25வது சூத்திரம் நமக்கு புரிய வைக்கிறது. அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப கடவுள் இடத்துல அன்பு செலுத்துவதற்கு ஏதாவது முயற்சி செய்யணுமா, தலைகளா நிக்கணுமா, தியானம் பண்ணணுமா, ஜபம் பண்ணணுமா, அல்லது எங்கேயாவது கோயில் கோயிலாக சுற்றணுமா, மலைமலையாக ஏறணுமா அப்படின்னா எதுவுமே வேண்டியதில்லை. அன்பு மட்டும் இருந்தால் போதும். அந்த அன்பினால் நீங்கள் அந்த இறைவனோட இரண்டரை கலந்து விட முடியும். இறைவன் வேறு நான் வேறு என்ற இருமை இல்லாத நிலை தானாகவே மலர்ந்து விட முடியும். அதற்கு நீங்கள் இறைவனை பற்றிய புரிதலும் பக்தியை பற்றிய புரிதலும் உங்கள் இடத்துல இருக்கணும். அப்போ இங்கே இந்த இடத்துல நம்ம திருப்பி அதை தான் சொல்லணும், கர்மானா செயல், யோகம் என்றால் சில கட்டுப்பாடுகள் விதிமுறைகள், ஞானம் என்றால் அஞ்ஞானம் நீங்கிய புரிதல், பக்தி என்றால் கரைதல். அப்ப இந்த இடத்துல இந்த சூத்திரத்தினுடைய 25வது சூத்திரத்தினுடைய ஒரே வரியில பொருள் சொல்லணும் அப்படின்னா, சாதனைகள் எல்லாம் எங்கு முடிகிறதோ அங்கு அன்பு தொடர்கிறது, அன்பு நிறைகிறது, அதுவே பராபக்தி என்று இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நீங்க எதையும் செய்ய வேண்டியதில்லை. அந்த உயர் பரிமாண அன்பு காட்டுவதற்கு, அறிவினிடத்திலே இணைவதற்கு எந்த முயற்சியும் பயிற்சியும் தேவையில்லை, வெறும் அன்பு மட்டும் செலுத்தினா போதும் அப்படிங்கிறது இந்த சூத்திரம் நமக்கு சொல்லுது. அடுத்தது இதே 2வது அத்தியாயத்தினுடைய 26வது சூத்திரம், அதாவது 2வது அத்தியாயத்தில் 2வது சூத்திரம், மொத்தமாக 26வது சூத்திரம் பார்க்குறோம். அது என்னன்னா, பல ரூபத்துவாத், சிம்பிளா ஒரே வரி, பல ரூபத்துவாத், பல அப்படின்னா இங்க பலன்னா பலன், அதாவது என்ன பலம் இருக்கு அப்படின்னு, அதாவது சாஸ்திரம் வந்து சான்ஸ்கிரிட்ல பேசும்போது இப்ப நம்ம பலாபலன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பலாபலன்கள் அப்படின்னா என்ன பலன், ரூபத்துவாத் அதன் இயல்பான வடிவத்தில என்ன பலன் அப்படின்னு கேட்கிறாரு. இந்த இடத்துல பல ரூபத்துவாத் அப்படின்னு ஒரு வார்த்தை தொடங்குது. அப்ப இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதாவது அந்த பலன் என்பது என்ன பலன், அதை பத்தி ஏதாவது பலன் சொல்ல முடியுமா, அந்த அன்புக்கு ஏதாவது இதுதான் பலன், இதுதான் விளைவு, இதுதான் பெனிஃபிட் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? ஏன்னா இங்க பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்நியமில்லாத அன்பு, மிக உயர்ந்த பிரேமை. அப்ப அப்படிப்பட்ட அன்பை வெளிப்படுத்துற போது ஏதாவது அதுக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னா என்ன பலன் அங்க சொல்ல முடியும்? அங்க பலன்கிறது ஏதாவது சாதனம் பண்ணும், இதை செய்யறேன் அதை செய்யறேன் அப்படின்னு ஏதாவது எதிர்பார்த்து செய்யறதா அப்படின்னா அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இங்க அன்பு மாத்திரம்தான் இருக்கிறது. அதனால அன்பே வடிவம், அன்பே வடிவாய் இறைவன் இருக்கிறான். அதனால அவனை வழிபடுவதற்கு எந்த பலனோ எந்த விளைவோ இங்க இல்லை. ஏன்னா இருப்பது இறைவன் மட்டும் தானே. அதனால அதை அடையிறதுனால ஏதாவது பெனிஃபிட் இருக்கா, நம்ம இந்த இடத்துக்கு போனா இந்த பெனிஃபிட் கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் எல்லாம் விட்டுடணும். ஏன்னா இங்க அன்புக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன பிரதிபலன் எதிர்பார்க்காத பிரேமை, அப்போ அந்த நிலையில் பலன் எதிர்பார்க்கக்கூடாது. அதை தான் இங்கே சொல்கிறார். பல ரூபத்துவார், அந்த பக்தியில் பக்தி பிரேம ரூபா இருக்கு இல்லையா, அன்பு வடிவாக இருக்கிற இறைவனை எந்த பலனை எதிர்பார்த்து இங்கே வழிபடுவதற்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது இந்த சூத்திரம் சொல்லுது. நம்ம எப்படி இந்த இடத்துல புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, பக்தி அப்படிங்கிறது ஏதோ ஒரு ப்ராக்டிஸோ ஒரு பயிற்சியோ ஒரு முயற்சியோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அது வெறும் அன்பு மாத்திரம்தான். அந்த அன்பில் நீங்கள் அடையக்கூடியது ஒன்றுமே கிடையாது. அன்புக்கு வார்த்தைகள் சொல்வதற்கு விளக்கமும் கிடையாது. இப்போ என்னங்க பெனிஃபிட்டு அன்புன்னா, ஏதாவது கிடைக்க வேண்டாமா அப்படின்லாம் நம்ம மைண்ட் எதிர்பார்க்கும். பொதுவாக நம்ம மனசு எப்படின்னா, எதையாவது பற்றணும்னு நான் சொல்லியிருக்கேன், மைண்டை பற்றி நான் பேசும்போது உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மைண்டுக்கு வந்து ஒன்றுமே இல்லைன்னா அது ஒத்துக்காது. அது எதையாவது ஒன்று பிடிச்சிக்கணும், எதையாவது ஒன்று பற்றிக்கிட்டே இருக்கின்றா தான் மைண்டால் இருக்க முடியும். நீங்கள் எதையுமே பற்ற வேண்டியதில்லை, எல்லாத்தையும் விட்டுடுன்னு சொன்னால் மனசு இருக்காதுன்னு நம்ம அத்வைத வேதாந்த பாடங்களில் சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ இங்கேயும் பக்தியில் வந்து மைண்ட் ஏதாவது ஒரு பலனை எதிர்பார்த்து செய்யுமா அப்படின்னா, அப்படி பலனை எதிர்பார்த்தா நடக்காது. ஏன் அப்படின்னா, இங்கே பலன் அப்படிங்கிற விஷயமே அதுவே தான் இருக்குது. அந்த பலனுக்கு ஏதாவது ஒரு பலன் எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னா, ஒன்றுமே இல்லை. பலன் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, பலன்னாலே பிரம்மம் தான் எடுத்துக்கணும். அதாவது நீங்கள் இந்த விஷயத்தை அடையிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும், சாந்தி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் கூட, அந்த ஆனந்தம் அந்த சாந்தி அந்த அமைதிங்கிறது கூட பிரம்மத்தை தான் சொல்ல முடியுமே தவிர, அது ஏதோ ஒரு அனுபவங்கிற மாதிரி புரிஞ்சிக்க கூடாது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கியமான விஷயமா நம்ம எடுத்துக்கணும். அதுதான் பலன், அதுதான் பக்தி. ஏன்னா இங்கே சாதாரணமாக இந்த சூத்திரத்தை மேலோட்டமாக பார்த்தா ஒரு பலனும் இல்லையா, அப்போ எதுவுமே செய்ய வேண்டியது இல்லையா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் எடுத்துக்கும். ஆனால் இங்கே அப்படி நம்ம புரிஞ்சிக்கக்கூடாது. ஒரு செயலும் இல்லை, ஒரு பலனும் இல்லை, அப்போ அதை எதுக்கு நம்ம செய்யணும், அப்போ அதை எதுக்கு அடையணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டு வந்து தப்பாக புரிஞ்சிக்க கூடாது. பலன் அப்படின்னா பூரணம், பூரணம்னா ஆத்மா. அப்போ பலன் அப்படின்னா அதுக்கு ஏதாவது பெனிஃபிட்டுங்கிற மாதிரி நம்ம மைண்டில் திங்க் பண்ணாமல், அந்த இறைத்தன்மைக்குள்ளே இருக்கிறது தான் இங்கே இருப்பு. அதுக்கு ஒரு விளக்கமும் சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரே வரியில் சொல்கிறாரு. அதாவது நம்முடைய தேடலின் முடிவு, இங்கே ஒன்றும் அடையிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அது மாத்திரம்தான் இருக்குது, அதுவே பலன். அதை அடையணும்னு நீங்கள் நினச்சி அதை அடைஞ்சிட்டேன்னு சொல்கிற ஒரு எதிர்பார்ப்பு கூட இங்கே இருமைகளை தான் உண்டு பண்ணோம். அதனால் ஏதோ பெனிஃபிட் அடைய போகிறேன், ஏதோ பலன் அடைய போகிறேன், நான் கடவுளை வழிபடுறதுனால ஒரு ஆனந்தத்தை அடைய போகிறேன் அப்படி இப்படின்னு எதையாவது ஒன்று மைண்டில் வச்சுக்காதீங்க. அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா அது இருமைகளை கொடுத்துரும். அதனால் இங்கே பலன் அப்படின்னா ஒரே வார்த்தை, பூரணம், அமைதி, ஆனந்தம் அப்படின்னு நீங்கள் பிரம்மம் அப்படின்னு எடுத்துக்குங்க. அப்போ இங்கே பிரம்மத்துக்கு ஒரு விளக்கமும் இல்லை, அது மட்டும்தான் இருக்குது. அதுதான் தேடலின் முடிவு அப்படிங்கிறத இந்த சூத்திரம் 26வது சூத்திரம் இங்கே மகிமையை பேசிக்கிட்டு இருக்காரு, பக்தியினுடைய மகிமையை பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ பக்தியினால் ஏதேனும் பலன் கிடைக்குமானா, பக்தியினால் அது மட்டும்தான் இருக்குது, அதுதான் கிடைக்கும், வேற எதுவும் கிடைக்காது. அதுதான் நான், அதுவே நான் அப்படின்னு நம்மளால் உணர முடியும். அந்த உணர்ச்சிக்கு அந்த உணர்வுக்கு வந்து ஏதாவது விளக்கம் கொடுக்க முடியுமானா, ஒரு விளக்கமும் கொடுக்க முடியாது. அந்த அன்புக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க, அதை ஏதாவது வார்த்தையில் சொல்லி புரிய வைங்க, அதுக்கு பெனிஃபிட் இப்படி இருக்குது அப்படி இருக்கு, ஏதாவது ஒரு பெனிஃபிட்டை சொல்லுங்கள், நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், அப்படிலாம் ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு அனுபவமே கிடையாது, அந்த நிலையில் அது அதுவாக இருக்குது, அவ்வளவுதான். அதான் நான் அத்வைத வேதாந்த பாடமெல்லாம் எடுக்கும்போது சர்க்கரையை வந்து நீங்கள் நக்கி பார்த்தீங்கன்னா சர்க்கரையினுடைய சுவை இனிப்புன்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் சர்க்கரைக்கு சர்க்கரையினுடைய சுவை வந்து தெரியுமா, தெரியாது. அது மாதிரி பிரம்மம் வந்து தன் இருப்பில் தான் இருந்துகிட்டு இருக்கு, சதா பிரம்மம் மாத்திரம்தான் இருக்குது. அது தன்னையே தான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன்ட்டு எந்த வகையிலும் வெளிப்படுத்துவதற்கான இரண்டாவது விஷயம் கிடையவே கிடையாது அப்படிங்கிறத அந்த இயக்கத்துவமான விஷயத்தை இந்த சோத்திரம் சொல்லுதுங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். சிம்பிளான வார்த்தை, ஆனால் மிகப்பெரிய விஷயம் இருக்கு. பல ரூபத்துவாத் அப்படிங்கன்னா அது இயல்பாகவே அப்படி தான் இருக்கு, அன்பு வடிவாகவே இருக்கு, அதனிடத்துல எந்த பலனும் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அந்த அன்பே சிவம், அவ்வளவுதான். அந்த அன்பு தான் சிவம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல மீனிங் இவ்வளவுதான், அன்பே சிவம் அப்படிங்கிறத இந்த 26வது சூத்திரத்துல நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஏதோ பலன் கிடைக்கும் அப்படி இப்படின்னு எதிர்பார்த்து பக்தி பண்றது செல்லாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது 27, ஈஸ்வரஸ்யாபியமான தேசித்வாத் தைன்ய பிரியத்வாச்ச, அதாவது ஈஸ்வரஸ்ய அபி அபிமான தேசித்துவாத்து தைன்ய பிரியத்துவாத்து ச அப்படிங்கிற இந்த சூத்திரம் என்ன சொல்றதுன்னா, ஈஸ்வரன் என்பவன் கூட அகங்காரத்தை விரும்பாத தாழ்மையை நேசிப்பவன் என்பதினால் அப்படின்ட்டு இந்த இடத்துல சூத்திரம் பொருள் சொல்ல வரும். அதாவது ஈஸ்வரஸ்ய ஈஸ்வரனுக்கு கூட அபிமானம், தனக்கான பெருமை அல்லது அகங்காரம், தேசித்துவாத் அதாவது அதை பற்றிய ஒரு விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற விஷயமெல்லாம் அவங்ககிட்ட எதுவுமே கிடையாது. தைன்ய அப்படின்னா தாழ்மையான அடங்கிய சாந்தமான அப்படிங்கிற மீனிங்ல எடுத்துக்கலாம். அப்போ இங்க ஈஸ்வரன் கூட அகங்காரத்தை விரும்பாத தாழ்மையை நேசிப்பவன் என்பதினால் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகம் பொருளுக்கு சொல்லுது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஈஸ்வரன் வந்து ஏதோ நான் எல்லை இல்லாத பவர்ஃபுல்லாக இருக்கிறேன், என்னிடத்துல அவ்வளோ சக்தி இருக்குது, இவ்வளோ சக்தி இருக்குன்ட்டு ஒரு நாளும் அவன் தன்னுடைய சக்தியை பெருமை கொண்டாடியது கிடையாது. ஏன் ஈஸ்வரன் அந்த மாதிரி பெருமை கொண்டாட மாட்டான் அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஈஸ்வரன் வந்து சத்துவ குணத்தில் இருக்கிறான். இப்போ நாமெல்லாம் ஜீவர்கள்ங்கிற முறையில் ரஜோ குணத்துக்கு வந்துடுவோம், தமோ குணத்துக்கு வந்துடுவோம். அப்போ ரஜோ குணத்தில் நம்ம வந்து விவகாரம் பண்ணும்போது நான் செய்கிறேன்ங்கிற அந்த கர்த்தா போக்தா அபிமானத்துக்குள்ளேயும் வந்து நம்ம சிக்குவோம். ஆனால் ஈஸ்வரன் வந்து ரஜோ குணத்துக்கும் வரமாட்டான், தமோ குணத்துக்கும் வரமாட்டான், அவன் எப்பவுமே சத்துவ குணத்திலேயே இருந்துகிட்டு இருக்கிறான். ஆனால் இங்கே மைண்டினுடைய பிளேல ஜீவர்களாக மாறுறதுனால நமக்கு இப்படியெல்லாம் இருக்கிற மாதிரியும், நம்ம விவகாரம் பண்ணுற மாதிரியும், அதை நான் செய்கிறேன்ங்கிற நம்ம மனசு என்ற மாதிரியும் தான் இங்கே நம்முடைய நிலைப்பாடெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம அத்வைத வேதாந்த பாடங்கள்ல பார்த்தோம். இப்ப இங்க வந்து இவரும் அதைதான் இப்படி புரிய வைக்கிறாரு. அதாவது ஈஸ்வரன் என்பவன் கூட அகங்காரத்தை விரும்பாத நிலையிலே தாழ்மையை நேசிப்பவன் என்பதனாலே அப்படின்னு இங்க இடத்துல சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், அபிமான தேசித்துவாத் அப்படின்னா அங்க ஈகோ வந்து ரிஜெக்டட், ஈஸ்வரன் வந்து அகங்காரத்தை ஏற்பதில்லை. அப்ப அகங்காரம்னா என்ன அப்படின்னா, நான் செய்கிறேன், நான் பெரியவன், எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு ஈகோ, அதுதான் அகங்காரம். அப்போ இந்த அகங்காரம் தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா, நம்மளுக்கு பந்தத்துக்கு மூல காரணம். நம்ம எதையாவது ஒன்று பிடிக்கிறதுக்கு மூல காரணம் என்னன்னா இந்த அகங்காரம் தான். அப்போ இந்த அகங்காரம் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மைண்டில் தான் இருக்குது. அதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறோம், மைண்டு தான் இந்த ஈகோவில் நான் எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லுது, அப்புறம் எதையாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குது. அப்போ அதனால தான் பக்தின்னா ஏதோ ஒரு சாதனை பண்ணணும், நான் பூஜை பண்ணணும், ஜபம் பண்ணணும், தவம் பண்ணணும், தியானம் பண்ணணும்னு இப்படி எல்லாம் மைண்டு வந்து எதிர்பார்க்குது, அப்புறம் செய்கிறேன்னு சொல்லுது, அதை வந்து ஒரு ஈகோவாக கிரியேட்டும் பண்ணிக்குது. எப்படி கிரியேட் பண்ணிக்குதுன்னா, நீங்கள் பக்தியிலேயே பாருங்களேன், என்னுடைய பக்தி உயர்ந்த பக்தி, உன்னுடைய பக்தி தாழ்ந்த பக்திங்கிற அந்த பேதமை கூட நிறைய பேர் இடத்துல இருக்கும். நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நான் சனிக்கிழமை தவறாமல் பெருமாள் கோயிலுக்கு போகிறேன், அவன்லாம் எந்த கோயிலுக்குமே போகிறதில்ல, ஆனால் நான் தான் வாரம் வாரம் சனிக்கிழமை தவறாம பெருமாள் கோயில் போயிட்டு வந்துட்டு தெரியுமா அப்படிங்கிற ஒரு ஈகோ இருக்கும். அப்ப இது மாதிரி மைண்ட்ல ஏதாவது ஒரு விஷயத்த பிடிச்சு வச்சுக்குவாங்க, பக்திங்கிற பேர்ல அவங்க செய்யற செயல்களுக்கு அவங்களே ஒரு இது சொல்லிக்குவாங்க, சமாதானம் சொல்லிக்குவாங்க, அப்படி எடுத்துக்கலாம், சமாதானம் சொல்லிக்குவாங்க. ஆனா அந்த சமாதானம் வந்து உண்மையில் என்னன்னா அகங்காரம் தான் அது, அது அவங்களுக்கே தெரியாம உள்ள ஊடுருவிக்கு. அப்ப அந்த அகங்காரம் இருந்து விட்டால் அங்கு பராபக்தி உண்டாகாதுங்கிறார். இந்த இடத்துல பாயிண்ட் என்னன்னா, ஏதோ ஒன்று இறைவனுக்கு நான் செய்கிறேன், இறைவன் கோயிலுக்கு போகிறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன் அப்படின்னு மைண்டில் எதையாவது ஒன்று பிடிச்சாலும் சரி, தேங்காய் உடைச்சேன், இன்னைக்கு வந்து நான் இறைவனுக்கு எல்லாரும் எங்கெங்கேயோ ட்ரை பண்ணாங்க, மாலையே கிடைக்கல, நான் போய் ஒரு அருமையான ரோஜாப்பூ மாலை வாங்கிட்டு வந்து போட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று பில்டப் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்குறாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து ஈகோ தான். ஆனால் நீங்கள் என்ன கிடைக்காத ஒரு அபரிமிதமான மாலையே கொண்டு வந்து நீங்கள் இறைவன் இடத்துல போட்டாலும், இறைவனாக நீ போட்ட உனக்கு அற்புதம், அவன் போடலை, அவன் மோசம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் மைண்டு தானே ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு. அதனால் எதையுமே எதிர்பார்க்காதவன் தானே இறைவன். அவன் இடத்துல அகங்காரமே இல்லை, ஈகோவே கிடையாது. ஈஸ்வரன் இடத்துல ஈகோவே கிடையாது, அவன் ஒன்லி தாழ்மையாக இருக்கிறான், அன்பாக இருக்கிறான், சாந்தியாக இருக்கிறான், அமைதியாக இருக்கிறான். அப்போ அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இறைவன் இடத்துல நம்ம செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் நம்ம அதை செஞ்சிட்டோம் செய்யற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, இதுதான் வந்து அபிமான தேசித்துவாத்துன்னு சொல்றாரு. இந்த இடத்துல மீனிங் வந்து அபிமான தேசித்துவாத்துன்னா அகங்காரத்தினாலே இருக்க நாம செய்யற செயல்கள் மாறிடுது, ஆனா ஈஸ்வரன் இடத்துல இந்த அகங்காரம் ஏற்கப்படுவதில்லை என்று பார்க்கிறோம். தைன்ய பிரியத்துவாத் அடுத்த விஷயத்தை சொல்றாரு பாருங்க. ஈஸ்வர அபி அபிமான தேசித்வாத் தைன்ய பிரியத்வாத் ச. அப்ப தைன்ய பிரியத்வாத்னா அவனிடத்துல அந்த தாழ்மையான அன்பு லவ் இருக்கு. அந்த அன்பு வந்து என்னன்னா எல்லை இல்லாத ஒரு பணிவான அடக்கமான அன்பு. அப்ப அந்த இடத்துல எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா எந்த ஒரு இதுவும் இல்லை, வெளிப்படைத்தன்மை. அதாவது அந்த அன்புக்கு வந்து அப்படி ஒரு வெளிப்படைத்தன்மை, அதாவது ஒளிவு மறைவு கிடையாது, ஓப்பன் ஓப்பனா இருக்கு, அப்படி சொல்லலாம் ஓப்பன். அப்ப தைன்ய பிரியத்வாத் அப்படின்னா ஒரு தாழ்மையான ஒரு வெளிப்படையான அன்பு அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இது என்னன்னா அந்த இடம் வந்து ஒன்றும் இல்லாம கரைஞ்சி போற பக்திங்க. பக்தி வந்து அவர் எப்படி இந்த இடத்துல புரிய வைக்கிறாருன்னா, நான் செய்கிறேனும் கிடையாது, நான் இதுக்கெல்லாம் கட்டுப்படுறேங்கிறதும் கிடையாது, ஏதோ ஒரு தனித்தன்மை வாய்ந்ததுங்கிறதும் கிடையாது, நம்மை நாம் இழந்து விடுவது. அர்ப்பணம் தான் இங்க சரியான விஷயம். அர்ப்பணம்னு சொல்லலாம், கரைந்து விடுதல் சொல்லலாம், அதுதான் இங்க உச்சம். அதாவது தைன்யம், அந்த தாழ்மை, அந்த பணிவு, அந்த அடக்கம், அது மட்டும்தான் இங்க தேவைப்படுது பக்திக்கு. வேற ஒன்றும் இங்க தேவையே கிடையாது, எந்த சாதனையும் தேவை கிடையாது. அதாவது நீங்க அன்பு செய்வதற்கு, பக்தி செய்வதற்கு வேற என்ன செய்யணும், தலைகளாக நிற்கணுமா, அல்லது ஏதாவது யோகாவில் போய் பயங்கரமான ப்ராக்டிஸ் பண்ணி பாடியை பில்டப் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிராணாயாமம் எல்லாம் பண்ணிட்டு வந்து கடவுள்கிட்ட பக்தி செய்யணுமா, அப்படியும் ஒன்றும் கிடையாது. அல்லது ஞானத்தில் போய் பயங்கரமாக பிரம்மசூத்திரம் பகவத்கீதை எல்லாம் படிச்சுட்டோம், இதெல்லாம் நான் பயங்கரமான விஷயம்லாம் படித்து வச்சுருக்கேன், எனக்கு நிகராக யாருமே இல்லை அப்படின்ற ஒரு அகங்காரத்தில் பக்தி செய்ய முடியுமா, அங்கேயும் அப்படியும் செய்ய முடியாது. அப்போ இங்கே என்ன இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும்னா, நம்மை நாம் இழந்து விடுவது, நம்மை நாம் ஒப்படைத்து விடுவது, நாம் அங்கு இல்லாமல் கரைந்து விடுவது தான் சரியான விஷயமா பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல நான் அப்படிங்கன்னா அங்கே இங்கே எப்படி புரிஞ்சுக்கணும், நாம் அன்பு செலுத்துகின்ற நிலையில நம்ம ஆரம்பத்தில் மைண்ட் லெவலில் தான் போய் அன்பு செலுத்துகிறோம். நான் வேறு, அது வேறு, நான் வேறு, அவன் வேறு அப்படிங்கிற அந்த இருமை நிலையில தான் அன்பு தொடங்கும். ஆனால் அது எக்ஸ்ட்ரீமாக போகும்போது அங்கே அந்த இருமைத்தன்மை இல்லாமல் ஒருமைத்தன்மையில் கரைந்து போயிடும். அப்போ அங்கே இரண்டு பேர் கிடையாது, ஒருத்தர் தான். அந்த அன்பு தான் மிக உயரிய அன்பு, அப்படி தான் இங்கே பக்தி. அதை தான் இந்த இடத்துல இந்த சூத்திரம் சொல்லுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ இங்கே நமக்கு என்ன பெரிய தடை, இந்த மாதிரி அன்பு செய்வதற்கு என்ன பெரிய தடை அப்படின்னா, அகங்காரம் தான் மிகப்பெரிய தடை. நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டு திரிகிறோம் இல்லையா, அந்த அகங்காரம் இருந்தால் அங்கு உண்மையான அன்பு, அதாவது தூய பிரேமை வந்து உண்டாகவே உண்டாகாது அப்படிங்கிறத இந்த சூத்திரம் நமக்கு புரிய வைக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த 27வது சூத்திரத்தினுடைய சரியான பொருள் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அகங்காரம் கரைகின்ற இடம்தான் பராபக்தி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அகங்காரம் எங்கே இல்லையோ அங்கு தூய அன்பு இருக்கிறது, அங்குதான் உண்மையான பிரேமை இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது இந்த 27வது சூத்திரத்தினுடைய பொருளாக பார்க்கிறோம். அடுத்தது 28, தஸ்யா ஞானமேவ சாதனமித்யேகே. தஸ்யா அந்த பராபக்திக்கு ஞானம் ஏவ, ஞானம் மட்டுமே வழி, சாதனமித்யேகே ஞானம் மட்டுமே வழி என்று நினைக்கிறோம் சிலர் சொல்கிறார்கள் அப்படின்னு இங்க சொல்றார். அந்த பராபக்திக்கு ஞானமே ஒரே சாதனம் என்று சிலர் கூறுகின்றனர் அப்படின்னு இந்த இடத்துல இந்த 28வது சூத்திரத்துக்கு நம்ம பொருள் எடுத்துக்கலாம். அப்ப இந்த இடத்துல வந்து பராபக்திக்கு ஞானம்தான் சரியான சாதனம் அப்படின்னு சிலர் சொல்கிறார்கள் அப்படின்னு பொருள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்ப இது என்ன நாரதருடைய சொந்த முடிவா, இல்லை எப்படி இது எதை அடிப்படையில் அவர் சொல்றார் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா, அந்த ஞான மார்க்கத்திலே அந்த ஞான காண்டத்தை உயரிய விஷயத்தை உலகத்துக்கு உபதேசித்த ரிஷிகள் இதை கூறுகிறார்கள். அப்ப அந்த ஞான மார்க்கத்துல என்ன விஷயம்னா, ஆத்ம விசாரம், தத்துவ விவேகம், இதையெல்லாம் ரொம்ப முக்கியம் என்று சொல்வார்கள். அப்ப அவர்களுடைய கருத்து என்ன அப்படின்னா, அந்த தேடும் பொருள் எதுவோ அது எப்படிப்பட்டது என்று அதை பற்றிய ஒரு அறிவு இல்லாமல் அங்க அன்பு முழுமையடைவதில்லை என்று பார்க்கிறார்கள் என்று சொல்றாங்க. அதாவது அதனால முதலில் என்ன இங்க பக்தின்னா, ஏன் பக்தி ஞானத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று இங்க ரிஷிகள் சொல்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா, அந்த ஞானம் இல்லாத பக்தி குருட்டு பக்தி முரட்டு பக்தி அப்படி மாறிடும். ஏன்னா எதற்காக பக்தி, யாரிடத்தில் பக்தி, எதன் மீது பக்தின்னு தெரியாம பக்தி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நீங்க பெரும்பாலான மனிதர்கள் வந்து ஏன் வந்து பக்திய இப்படி குருட்டுத்தனமா பண்றாங்க, முரட்டுத்தனமா பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞானம் இல்லாததுனாலதான். இப்ப நாம நடைமுறையில பாக்குற பக்தி எல்லாம் எப்படி இருக்குன்னா, குருட்டுத்தனமான பக்தி இருக்கு இல்லையா, குருட்டுத்தனமான பக்தி எல்லாம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்ப ஒரு கடவுள் இவனுக்கு ஒரு அபிமான தேவதை பிடிச்சிருக்கு, கருப்பராயன் பிடிச்சிருக்கு, கருப்பண்ணசாமி பிடிச்சிருக்குன்னு பிடிச்சுக்கங்களேன். உடனே என்ன பண்ணுவான்னா, இவனுக்கு தேவையானதெல்லாம் கருப்பண்ணசாமி கேட்கிறாருங்கிற மாதிரி ஒரு கூட்டுத்தனமா உருவாக்கி வச்சிருப்பான். கருப்பண்ணசாமி வந்து மது விரும்புவாருங்க, அதனால அவர் முன்னாடி மது பாட்டில் வச்சிருங்க. கருப்பண்ணசாமி வந்து சுருட்டு விரும்புவாருங்க, அவர் முன்னாடி சுருட்டு வச்சிருங்க. அப்புறம் அவர் வந்து சைவமெல்லாம் சாப்பிட மாட்டாருங்க, ஆடு மாடு இந்த மாதிரி கறி எல்லாம் போட்டு படையல் வச்சிருங்க. இதுதான் கருப்பண்ணசாமிக்கு பிடிச்சமான ஃபேவரேட் ஃபுட்டு, அவருக்கு பிடிச்சமான தீர்த்தம், அவருக்கு பிடிச்சமான அந்த சுருட்டு கிருட்டுங்கிற கஞ்சா இதெல்லாம் அவருக்கு ரொம்ப விரும்புவாருங்க அப்படின்னு சொல்லிட்டான்னா, அப்போ கடவுள் முன்னாடி அதானே படைக்கிறாங்க. கருப்பண்ணசாமி முனியப்பன் இந்த மாதிரி அவங்களுக்கு விருப்பமான கடவுள்கள் எல்லாம் வந்து குருட்டுத்தனமான பக்தியில் இப்படி தான் பக்தி பண்ணுறாங்க. ஆனால் இந்த பக்தியினால அந்த கருப்பண்ணசாமி சாராயத்தை வச்சுட்டேன், சுருட்டு வச்சுட்டேன், சரி ஒரு பாட்டில் சாராயத்தை நானே குடிச்சிடுறேன், அந்த சுருட்டியை நானே குடிச்சிடறேன்ட்டு அவர் குடிச்சிட்டாருன்னா என்ன ஆகும், இவன் பொக்குன்னு போயிடுவான். அதனால அவரு குடிக்க மாட்டாரு, அவரு பேரை சொல்லி இவன் குடிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா இங்க கருப்பண்ணசாமிக்கு சாராய பாட்டில் வச்சுட்டா அந்த சாராய பாட்டை சாப்பிட்றது அந்த பூஜாரி தான் சாப்பிடணும், அல்லது அந்த பக்தன் தான் சாப்பிடணும். அப்ப இப்படிதான் வந்து அவங்களுடைய தேவைக்கு கடவுள் மீது காரியத்தை போட்டுட்டு ஒரு குருட்டுத்தனமான பக்தி, ஒரு முரட்டுத்தனமான பக்தி, இப்படி பக்திகள் எல்லாம் பண்றதுக்கு என்ன காரணம்னா கடவுள் யாருன்னு தெரியாததுனால. அதனால பக்தின்னா கடவுள் யார் என்று தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும். அப்ப ஞானம்தான் பக்திக்கு சரியான வழி. ஆனால் அந்த ஞானம் அன்பின் அடிப்படையில் மலரணும். ஆனால் அந்த அன்பு எதன் மீது அன்பு வைக்க வேண்டும், அது ஆசையான அன்பா இல்ல பிரதிபலன் எதிர்பார்க்காத அன்பா அப்படிங்கிற இந்த கேள்விக்கெல்லாம் இந்த சூத்திரம் மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை காட்டி கொடுக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இப்ப இந்த சூத்திரம் வந்து நம்மளை எப்படி கேள்வி கேட்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சூத்திரத்தை பாருங்க, தஸ்யா அந்த பராபக்திக்கு ஞானம் ஏவ, ஞானம் மட்டுமே சாதனம், அதுவே வழி, அதுவே கருவி, இது ஏகே, இதை சிலர் சொல்கிறார்கள், இதை ரிஷிகள் சொல்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஸ்லோகம் இந்த இடத்துல பொருள் கொள்ளுது. அப்ப இங்க ஞானம் என்பது அவசியம், ஆனால் அந்த ஞானம் எதற்காகனா இறைவன் யார், நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்துட்டா நம்மளோட அன்பு வந்து சரியான இடத்துல வைக்க முடியும், அந்த அன்பு தான் உண்மையான அன்பாகவும் மலரும், இல்லைன்னா தாறுமாறா போயிடும். அப்ப இங்க ஞானம் வழி, ஆனால் அந்த ஞானம் மட்டும் போதாது, ஞானத்தோடு கூடிய அன்பு தேவை அப்படிங்கிறது இந்த சூத்திரத்துல புரிய வைக்கிறார். இது அடுத்த சூத்திரத்துல இதுக்கு உண்டான விளக்கமும் புரியும். எப்படின்னா இப்ப அடுத்தது 29, அன்யோன் ஆசிரியத்வ மித்தி அன்யே அப்படின்னு இந்த இடத்துல ஒரே வரி, அன்யோன்ய ஆசிரயத்வ மித்யன்யே, அன்யோன்ய ஒன்றுக்கொன்று ஆசிரயத்துவம் சார்ந்து இருப்பது, இதி அன்யே என்று மற்றவர்கள், பக்தியும் ஞானமும் ஒன்றுக்கொன்று சார்ந்தவைகள் என்று சில ரிஷிகள் கூறுகிறார்கள் அப்படின்னு இந்த இடத்துல பொருள் புரிஞ்சுக்கணும். அதாவது இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பக்தியினுடைய சொரூபம் பார்த்து முடிச்சிட்டோம், இப்ப பக்தியினுடைய மகத்துவம் பார்த்துட்டு இருக்கோம். பக்தியினுடைய மகத்துவம் ஞானமின்றி பக்தி இல்லை. அப்ப நீங்க வந்து ஞான மார்க்கத்துல வந்துட்டு திருப்பி நான் பக்தி பண்றேன்னு சொல்றீங்க, ஆனா பக்தி எப்படி பண்றீங்க, இறைவனை நீங்க எப்படி பார்க்கணும் ஞானத்துல வந்துட்டு அப்படிங்கறத இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம நிறைய பேர் ஞானத்துல வந்து அத்வைத வேதாந்தத்தை கேட்டுட்டு தத்துவமசி தத்துவமசிங்கிற உபதேசத்தை கேட்கிறோம், நீ அதுவாகத்தான் நீ அதுவாகத்தான் இருக்காயின்னு சொல்றாங்க ரிஷிங்க. அப்ப நான் கேட்டுட்டு அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிட்டு ஒன்னு நம்ம எப்படி ஆயிடுறோம், நானே கடவுள்னு சொல்லி கால் மேல கால் போட்டுக்கிறோன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அத்வைதத்தினுடைய அறியாமை புரிதல்ல நான் கடவுள் அப்படிங்கிற ஈகோ தான் அங்கே டெவலப் ஆயிடுது, சரியா புரிஞ்சிக்காதனால அத்வைதம் இப்படி புரிஞ்சிக்கப்படுது. இல்லைன்னா நிறைய கதை கேட்குற மாதிரி அத்வைத வேதாந்தங்களை கேட்டுட்டு மீண்டும் தனக்கு வேறாக ஏதோ கடவுள் இருக்கிறார், அவரை நான் போய் கோயில் கோயிலாக சுற்றி கும்பிட்டு வரேன் அப்படின்னு திருப்பியும் வெளி கோயில்களில் புற பூஜைகளில் வெளி வழிபாடுகளில் தான் அதிகமாக போயிட்டு இருக்காங்க இல்லையா. அப்ப இதெல்லாம் என்னன்னா ஞானமும் தெரியல பக்தியும் தெரியல, ரெண்டுலையும் பூந்துக்கிட்டு இதையும் அதையும் போட்டு குழப்பிக்கிட்டு தாறுமாறாக போடுவாங்க. அப்போ இப்படி போகக்கூடாது இல்லையா? அதுக்கு தான் இங்கே பக்தினா என்ன, ஞானம்னா என்னங்கிற தெளிவில் நம்ம பயணம் பண்ணால் இந்த இரண்டும் ஒன்றுக்கொன்று சார்ந்தவை, ஒன்றுக்கொன்று விடுபட முடியாதவை என்று இந்த சூத்திரம் சொல்லுது. அந்யோன்யா அஸ்ரயத்தி மித் அந்யே, அதாவது பராபக்தியும் ஞானமும் ஒன்றுக்கொன்று சார்ந்தவர்கள் என்று இங்கு ரிஷிகள் கூறுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இங்கே முன்னைய சூத்திரம் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஞானம்தான் வழின்னு சொல்லுது, பக்திக்கு வழி ஞானம்தான், ஆனால் இங்கே இரண்டும் ஒன்றுக்கொன்று ஆதாரம் என்று இப்போது சொல்லப்படுது. அப்போ இங்கே அந்யோன்ய ஆசிரயம், ஞானமும் பக்தியும் இரண்டும் சேர்ந்து தான் இங்கே உண்மை வெளிப்பாடு வெளிப்படும். அப்போ கடவுள் யார் என்று தெரிந்து கொண்டால் அங்கே அன்பு ஆழமாகும். அப்போ பக்தி என்றால் ஞானம், அப்போ அன்பு இருந்தால் அங்கே மனம் ஒருமைப்படும், விசாரம் தெளிவாகும். அப்போ ஞானம் பக்தி, மேலும் ஞானம், ஞானத்தினால் மீண்டும் பக்தி, அப்போ இந்த இரண்டும் ஒன்று தான். அப்போ அத்வைதத்தினுடைய ஆழமான ரகசியம் இங்கே என்ன அப்படின்னா, ஞானம் என்ற இடத்துல நான் பிரம்மம் என்ற ஒரு நிலைப்பாடு அங்கே அத்வைதத்தில் புரிஞ்சாலும், இங்கே பக்தி என்ற இடத்துல இங்கே இறைவா நான் உன்னிடத்துல கரைந்து விட்டேன், நீ வேறு நான் வேறு இல்லை, நான் உன்னிடத்தில் அர்ப்பணித்து விட்டேன், என்னை நான் உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன் என்று நாம் நம்மை இழந்து விடுகின்ற நிலையிலும் நான் பிரம்மம் தான். அப்போ இங்கே ரெண்டுமே சேம் கான்செப்ட் தான். ஏன்னா உச்ச நிலையில் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், அங்கே வந்து ஞானத்தில் கொஞ்சம் நம்ம வந்து விசாரணை பண்ணி பார்க்குறோம், விவேகத்தை வச்சு உபநிஷத்துகள்லாம் படித்து பார்த்து இறைத்தன்மை என்ன, அது எப்படி இருக்கிறது, அந்த இறைவனுடைய உண்மை நிலை என்னங்கிறதெல்லாம் விவேகத்தில் நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தை கண்டுபிடிச்சி அது ஒரு தூய அறிவு தூய உணர்வுன்னு பிடிச்சிக்கிட்ட பிறகு அங்கே பிரம்மம் மாத்திரமே இருக்கிறது, அந்த சத்து மாத்திரமே இருக்கிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் எங்கே ஞான மார்க்கத்தில். இங்கே வந்து பக்தியில் அந்தளவுக்கு ரொம்ப பயங்கரமாக படித்து தெரிஞ்சுக்கிட்டு செய்யணுங்கிறது இல்லை, ஆனால் இறைவன் மாத்திரம்தான் இருக்கிறான், இங்கே நான் இல்லை என்று நாம் நம்மை அவனிடத்தில் ஒப்படைத்து விடுகின்ற நிலையில், நான் கரைந்து விடுகின்ற நிலையில், இதுவும் அத்வைத நிலையைத்தான் அடைகிறது. இங்கே இரண்டும் ஒன்றே தான். அப்போ இங்கே ஞானம் வேறு பக்தி வேறு என்ற இரண்டு விஷயங்கள் கிடையாது, ஆனால் இங்கு ஞானம் பக்தி என்று தனித்தனியாக இருப்பது போல உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த சூத்திரம் சொல்லுது. அப்போ இங்கே அன்பு இல்லாமல் ஞானம் இருக்க முடியுமான்னு கேட்டால், அன்பு இல்லாமல் ஞானமும் இருக்க முடியாது. அப்போ ஞானம் இல்லாமல் வெறும் அன்பு மட்டும் முழுமையாகுமானா, நிச்சயமாக ஞானம் இல்லாமல் அன்பும் முழுமையாகாது. அதுக்கு தான் அந்யோன்ய ஆசிரயம் அப்படின்னு இந்த சூத்திரம் சொல்லுது. அந்யோன்ய ஆசிரயம்னா ஒன்றுக்கொன்று தொடர்புடையது, ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்க முடியாது. அப்போ இந்த நிலையில ஞானமும் பக்தியும் சேர்ந்து தான் வளர வேண்டும், ஞானமும் பக்தியும் ஒன்றை ஒன்று ஆதரிக்கின்றது. அப்ப ஞானம் வெளிச்சம் என்றால் பக்தி என்பது அதன் மூலமாக வெளிப்படுகின்ற வெப்பம், அப்ப இரண்டும் சேர்ந்தால் அங்கு ஒளி கிடைக்கும், பூரணம் உண்டாகும் என்று இந்த இடத்துல நம்ம பொருள் புரிந்துக்க முடியுது. அப்ப இந்த சூத்திரம், இந்த 29வது சூத்திரத்துல நாம என்ன இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நல்லா ஆழமா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒரே லைன் தான் அருமையா புரிஞ்சு வச்சிட்டார். அதாவது ஞானமும் பக்தியும் வேறு வேறு இல்லை, இரண்டும் ஒன்றே. அப்ப இரண்டும் ஒன்றுக்கொன்று ஆசிரியத்து தொடர்பில் இருக்கிறது, பிரிக்க முடியாதது அப்படிங்கிற மீனிங்கை இங்க நம்ம 29வது சூத்திரத்துல பார்க்கிறோம். அப்போ எப்படி நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ பக்தி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அன்பு செய்யக்கூடிய விஷயம், எதன் மீது அன்பு செய்வீங்க அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல கேள்வி கேட்கணும். இப்போ நான் வந்து அதுக்கு நீங்கள் உங்களுக்கு நடைமுறையில் புரிகிற மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு தாய் செய் உறவு இருக்குது, இப்போ ஒரு தாய் வந்து அன்பு செய்கிறார், எதன் மீது அன்பு செய்கிறான்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். தான் பெற்ற தன் குழந்தை மீது அன்பு செய்கிறான், அது தன்னுடைய குழந்தை, தன்னுடைய வாரிசு, நான் ஈன்றெடுத்த செல்வம், ஆகவே நான் அவனை அன்பு செய்கிறேன் அப்படின்னு தாய் வந்து அந்த குழந்தையினிடத்துல அலாதி அன்பு அலாதி பிரியம் வைத்திருக்கிறான். அப்போ இந்த மாதிரி ஒரு அன்பு வந்து அவ ஞானம் இல்லாமல் செய்யலை, அறிவு இல்லாமல் ஏதோ குருட்டுத்தனமாக செய்யலை, அது என்னுடைய குழந்தைங்கிற ஒரு அபிமானமாக மாறிட்டாமலும் அங்கே வந்து ஒரு உண்மையான அன்பு தூய அன்பு அந்த இடத்துல தாய் செய் உறவினிடத்துல பார்க்க முடியுது. கணவன் மனைவி உறவும் அப்படிதான். இப்போ கணவன் மனைவி உறவுனா கணவன் இடத்துல மனைவி அன்பு வைப்பதும் மனைவி இடத்துல கணவன் அன்பு வைப்பதும் ஒரு குருட்டுத்தனமா இல்லை, யாரோ ஒருத்தர் இடத்துல அன்பு செய்யலை, இவள் என்னை நம்பி வந்திருக்கிறாள், என்னுடைய மனைவி, என்னிடத்துல தான் இனிமேல் வாழப்போறா, எனக்காக எவ்வளவோ செய்ய போறா, எனக்கு உதவியா இருக்க போறா, ஆகவே இவள் மீது நான் அலாதி பிரியம் வைத்திருக்கிறேன், அன்பு வைத்திருக்கிறேன் சொல்லி புரிதலோட தான் அவன் கணவன் வந்தா மனைவி இடத்துல அன்பு செய்யறான். மனைவியும் அப்படித்தான் கணவன் இடத்துல அன்பு வைக்கிறது. எப்படி வைக்கிறா? நான் அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு கணவனை நம்பி வந்துட்டேன், இனிமேல் நான் கணவன் கூட தான் வாழ போறேன், அப்பப்போ அம்மா வீட்டுக்கு கெஸ்ட் மாதிரி நான் போய் வருவேன், ஆனா என்னை இத்தனை நாள் வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையை விட இனி நான் என்னை கணவனிடத்தில் ஒப்படைத்து விட்டேன், இனிமேல் கணவன் தான் எனக்கு ஆதரவு, என்னுடைய வாழ்க்கையில இனிமேல் அவர் தான் எனக்கு முக்கியம், ஏன்னா இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில நான் இறுதியில மரணம் அடைகின்ற வரைக்கும் இவரோட தான் இருக்க போறேன், ஆகவே இவரிடத்திலே நான் அன்பு செய்கிறேன் அப்படின்னு ஒரு தெளிவோட தான் அவன் அன்பு செய்யறாளே தவிர ஒரு கூட்டுத்தனமா அன்பு செய்ய முடியுமா? அப்படி செய்ய முடியாது. அப்ப எக்ஸாம்பிள் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னா, நீங்க யாரிடத்துல அன்பு செலுத்தினாலும் அவர்களை பற்றிய ஒரு ஞானம் இருக்கணும். ஞானம் இல்லாம நீங்க அன்பு செலுத்த முடியாது. அது மாதிரி இறைவனும் நீங்க இறைவனிடத்துல அன்பு செலுத்துறதாக இருந்தாலும் இறைவன் எப்படிப்பட்டவன்கிற ஒரு ஞானம் இருக்கணும். இப்ப இறைவன் எப்படிப்பட்டவன்கிற ஞானம் இல்லாம நீங்க அன்பு செலுத்துறீங்க அப்படின்னா அது உண்மையான அன்பு இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இப்போ நாம செய்யற அன்பெல்லாம் எப்படின்னா இறைவனை பற்றி ஞானம் இல்லாததுனால ஒரு கல்லை போய் இதுதான் கடவுள்னு நினைச்சுக்கிட்டு அந்த கல்லுகிட்ட போய் நீங்க என்னதான் அன்பு செலுத்தி அழுது புலம்பி அப்படியே நீங்க உங்க உணர்ச்சிகளை எவ்வளவு வெளிப்படுத்தினாலும் அந்த அன்பு என்ன அடிப்படையில் அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குருட்டுத்தனமான ஒரு மூடத்தனமான அன்பா தான் மாறுமே தவிர அது அந்நியம் இல்லாத பக்தி பராபக்தியாக மாறாது. அப்ப இறைத்தன்மை என்பது எப்படி இருக்கிறதுன்னா அது எல்லா உயிர்களிடத்திலும் உணர்வு மயமாய் ஊடுருவி இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஞானத்தை நீங்க பிடிச்சுக்கிட்டு பக்தி பண்ணிட்டீங்கன்னா அப்பதான் உண்மையான பக்தியா மாறும், அதுதான் உண்மையான அன்பா மாறும், அங்கதான் ஞானமும் பக்தியும் ஒன்றாகும், அதுதான் அந்நியமில்லாத பக்தியாக மாற முடியும். ஆகவே ரிஷிகள் எல்லாம் சரியாகவே வைத்திருக்கிறார்கள். ஆனா நம்ம இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நான் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் எப்படி புரிய வைக்கிறேன் அப்படின்னா, இப்ப முதல்ல நீங்க பக்தி வந்து இருமைகள்ல தான் பண்றீங்க. அந்நியமான பக்தி, நான் வேறு இறைவன் வேறுங்கிற நிலையில சரியை கிரியையில நீங்க ஈடுபடுவீங்க. சரீரத்தால் சில சேவைகள் செய்யலாம், பூஜைகள் செய்யலாம், ஜபம் செய்யலாம், கிருஷ்ணா கிருஷ்ணான் கத்திக்கிட்டு இருக்கலாம், சிவா சிவான்னு அலறிக்கிட்டு இருக்கலாம், என்ன வேணா நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அப்படிதான் ஒரு விதமான இருமை நிலையில நீங்க பயணம் பண்றீங்க, இறைவனை தேடுறீங்க. ஆனா அப்படி தேடும் போது அடுத்தடுத்த படிநிலைக்கு நீங்க பயணம் பண்றீங்களான்னு கவனிச்சிங்கன்னா நிறைய பேர் பயணம் பண்றது இல்லை இல்லையா. அதனால அவங்க சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகிறது இல்லை. எப்படி சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகிறது இல்லைன்னா, இப்ப ஒரு டாட் வச்சுட்டு அந்த டாட்ல இருந்து நான் சர்க்கிள் வரைய ஆரம்பிக்கிறேன். இப்ப நான் டாட்ல இருந்து சர்க்கிளை வரைய ஆரம்பிச்ச உடனே அந்த சர்க்கிளினுடைய கால் பாகத்துல சரியை நிலை போகுது, இன்னொரு கால் பாகத்துல கிரியை நிலை போகுது, அரைபாகம் ஆயிடுச்சு, இன்னொரு கால் பாகத்துல சரியை கிரியைக்கு அப்புறம் யோகம் நிலை போகுது, அப்புறம் இன்னொரு கால் பாகத்துல ஞானம் பூரணமாகும் போது எங்க நீங்க டாட் எடுத்தீங்களோ, ஸ்டார்ட் பண்ணீங்களோ, ஸ்டார்டிங் பாயிண்டோ, அங்கேயே வந்து எண்ட் ஆவீங்க பாத்தீங்களா. அப்ப நீங்க தொடங்கிய அந்த அரைகுறையான பக்தி, புரிதலற்ற பக்தி, சரியான பயணத்தின் முடிவில் உங்களுக்கு ஞானத்தோட ஒரு பூரணத்துவமான பக்தி, ஒரு பராபக்தியாக அது மாறி நிற்கும். அப்போ இதுக்கான டிராவலிங் பார்த்து தான் சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நிலைப்பாடு. ஆனால் இந்த நிலையை யாரும் புரிந்து கொள்வதில்லை, பெரும்பாலானவர்கள் இதை புரிந்து கொள்வதில்லை அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இங்கே வந்து ஏன் சரியையும் கிரியையோட நின்றுடுறாங்கன்னா அவங்க அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு தயாரா இல்லை. இதுலயே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்படியே குருட்டுத்தனமா பக்தி பண்ணிட்டே காலத்தை ஓட்டிக்கலாம், முரட்டுத்தனமா பக்தி பண்ணியே காலத்தை ஓட்டிக்கலாம், மூடத்தனமாவே பக்தி பண்ணி காலத்தை ஓட்டிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்லயே நிறைய பேர் பக்தி பண்றதுனால அவங்க என்னைக்குமே அந்த சரியை கிரியை பிளாட்ஃபார்மை தாண்டவே மாட்டாங்க. அப்ப அவங்க யோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க மாட்டாங்க, யோகத்தில் சொல்லப்பட்ட விதிமுறைகளை கடைபிடிக்க மாட்டாங்க, அட்டாங்க யோகத்தினுடைய 8 வழிமுறைகள் என்னங்கிறது கூட அவங்களுக்கு கேர் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு என்னன்னா ஒன்லி சரியை கிரியையோட நின்றுடுவாங்க. ஆனா உண்மையா இறைத்தன்மையை தேடுறவங்க நாடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, எனக்கு இதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை, இன்னென்னமோ இருக்கு, இன்னென்னமோ இருக்கு அப்படின்ட்டு திருப்பி எல்லாத்தையும் தேடி தேடி கேட்டு கேட்டு யோகத்தில் சில பயிற்சிகள் பண்ணி, பிராணாயாமம் பண்ணி, ஜபம் பண்ணி, தவம் பண்ணி, தியானம் பண்ணி அடுத்த படிநிலைக்கு பயணம் பண்ணுவாங்க, அப்புறம் ஞானத்துக்கு வருவாங்க. அப்ப ஞானத்துல முழுமை அடையும் போது அவங்களுடைய பக்தி வந்து பூரணத்துவம் அடையுது. அங்கதான் ஞானம் தான் பக்திக்கே கொண்டு போகும். அது என்ன பக்தி? பராபக்தி. அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து உண்மையான பிரேமை உண்டாகும். ஆரம்பத்துல உண்மையான பிரேமை இருக்காது. ஏன்னா நமக்கு கடவுள் வேறு நான் வேறுங்கிற இந்த டுவாலிட்டி பக்தி இருக்கிறதுனால கடவுளிடத்துல எதிர்பார்ப்புகள் இருக்கும். நான் இதை செய்யறேன், நீ இதை செய்ய, நான் அதை செய்யறேன், இதை செய்யணும். இந்த வியாபார ரீதியான பக்தியா மாறிதான் பெரும்பாலான விவகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அதனால இந்த இடத்துல நாரதர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஞானமும் பக்தியும் பிரிக்க முடியாதது, ஆனால் ஞானத்துக்கு போகாம உண்மையான பராபக்தி வரவே வராது. இப்ப பராபக்தி வந்துவிட்டால் அங்கு ஞானம் முடிவடைந்து விடுகிறது. அப்ப நீங்க தொடங்கிய பாதையில வட்டம் கம்ப்ளீட் ஆயிடுது. சரியே கிரியை யோகம் ஞானம். ஒரு டாட்ல தொடங்கி மீண்டும் டாட்ல வந்து முடியிறீங்க. அப்ப பக்தியில தொடங்கி மீண்டும் பக்தியில் தான் முடியிறீங்க. ஆனா ஆரம்பத்தில் தொடங்கிய பக்தி இருமை நிலையில் இருந்து இப்பொழுது முடிவடைகின்ற பக்தி ஒருமை நிலையில் முடிவடைந்து விடுகிறது. இறைவனும் நானும் ஒன்றே அப்படிங்கிற அந்த ஏகத்துவமான அன்பு, இணைப்பிரியாத அன்பு, அது பூரண அன்பு, பராபக்தி என்று பெயர் பெற வேண்டும் என்று இந்த இடத்துல இந்த 29வது சூத்திரத்துல புரிஞ்சுக்கணும். அடுத்தது 30, ஸ்வயம் பல ரூபத்தேத்தி பிரம்மகுமாரகா. ஸ்வயம் பல ரூபத்தேத்தி பிரம்மகுமாரகா, தானாகவே ஸ்வயம். என்ன ஸ்வயம்? பராபக்தி தானாகவே பலனாகும் என்று பிரம்மகுமாரர் கூறுகின்றார் அப்படின்னு இந்த இடத்துல இந்த சூத்திரத்துக்கு பொருள். பிரம்மகுமாரன் அப்படின்னா அவர் ஒரு ரிஷி. அதாவது நம்ம வந்து சனகாதி முனிவர்ல ஒருத்தர், சனகாதி முனிவர்கள்ல வந்து 4 முனிவர்கள் இருக்கார் இல்லையா, அவர்ல பிரம்மகுமார் அப்படிங்கிற ஒரு ரிஷி இருக்கார். அந்த ரிஷி சொல்றார், என்ன சொல்றாருன்னா, தானாகவே பலனாகும் அப்படின்னு பிரம்மகுமாரர் சொல்கிறார் அப்படின்னு இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அப்ப எப்ப வந்து தானாகவே பலனாகும்? இப்ப எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இதுக்கு முன்னாடி சூத்திரங்கள் என்ன சொன்னது, பக்தின்னா அதுக்கு ஞானம் அவசியம், அந்த ஞானத்தின் மூலம் தான் யாரிடத்தில் பக்தி செய்கிறோம், அந்த பக்தியினுடைய தன்மை என்ன, அந்த பக்தியினுடைய தன்மைங்கிறது என்ன, பக்தியினுடைய வரையறை என்ன அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சு பக்தி பண்றோம். இதை நம்ம ஏற்கனவே முதல் அத்தியாயத்திலே சொன்னார் நாரதர். என்ன சொன்னார்னா, கோபிகைகள் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி கிருஷ்ணனை யாருன்னு தெரியாம பக்தி பண்ணல, அவங்க ஞானத்தோடு தான் கிருஷ்ணனை பக்தி பண்றாங்க, அதனால அவர்கள் வந்து ஞானிகள் தான், கோபியர்கள் வந்து ஞானிகள் தான். அப்ப ஞானிகளாக அவர்கள் இருப்பதினால்தான் அவர்கள் கிருஷ்ணனை வந்து ஒரு உணர்வு ரீதியாக தொட முடியுது. அப்படிப்பட்ட உண்மையான உணர்விலே ஒன்றுகிறார்கள். அந்த இடத்துல அது அந்நியமில்லாத பக்தி, அனன்ய பக்தி, பராபக்தி, அதான் தூய பிரேமை. ஆனா அந்த அடிப்படை விஷயம் தெரியாம நீங்க கிருஷ்ணன் வந்து ஒரு ஆளு, ஒரு ஆம்பளை அப்படி இப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு பக்தி பண்ணா அது வேற மாதிரி ஒரு ஆசைகளை தான் உண்டு பண்ணுமே தவிர அங்க அன்பு இருக்காது. அப்ப எப்படிப்பட்ட பக்தி நம்ம இடத்துல உண்டாக வேண்டும்னா, இறைவன் யார் அப்படிங்கிற தெளிவோடு பக்தி உண்டாக வேண்டும் என்று நம்ம இங்க பாக்குறோம். அத பிரம்மகுமாரங்கிற மிகப்பெரிய ரிஷி சொல்றாரு. ஸ்வயம் அப்படிப்பட்ட சரியான புரிதலோட நீங்க ஞானத்துல வந்து கத்துக்கிட்டு பக்தி பண்ணா தானாகவே பக்தி பராபக்தி பலனாகும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பராபக்தி பலனாகும்னா என்ன புரிஞ்சுக்கணும், ஞானம்தான் வழி. ஞானம் வந்தால் மட்டும்தான் பராபக்தி பலனாகும். இப்ப உங்களுக்கு புரியும், நான் ஏன் ஞான கிளாஸ் எடுத்துட்டு திடீர்னு பக்தி கிளாஸ்க்கு வந்துட்டேன் அப்படின்னு நீங்க நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. எதுக்காக இவர் திடீர்னு ஞானத்துல இருந்து பக்திக்கு வராரு அப்படின்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க. ஞானம் வந்தால்தான் உண்மையான பக்தி என்னன்னு தெரியும். அந்த உண்மையான பக்தி தான் இங்க இறைத்தன்மை, அதுதான் இறைவன், அதுதான் அன்பு, அதுதான் அன்பே சிவம். அப்ப இங்க எல்லாமே அன்பா இருக்கு, அறிவா இருக்கு, உணர்வா இருக்கு, அன்பு உணர்வா இருக்கு. அப்ப இந்த இடத்துல பிரம்மகுமார ரிஷி வந்து அதை தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஸ்வயம் தானாகவே பலனாக உருவாகும். எது? அந்த பராபக்தி உருவாகிவிடும். அதுக்கு என்ன வழி? ஞானம்தான் வழி. அப்ப ஞானம் பக்தி ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த சூத்திரம் 30வது சூத்திரத்துல நம்ம பார்க்க முடியுது. அப்ப இங்க பல ரூபத்தா அப்படின்னா பக்தி மட்டும்தான் பலன், அந்த பராபக்தி உண்மையான அன்புதான் பலன். அது தானே பலன், அது ஏதோ தனக்கு பெனிஃபிட் மாதிரி வெளியிருந்து வர்ற பெனிஃபிட் மாதிரி இல்லை, அதை அடையிறது தான் பலன். அந்த ஞானத்தினால் நான் தூய அன்பை வெளிப்படுத்துவது தான் பலன். அப்போ உண்மையாக நீங்கள் அத்வைதத்தில் ஞானத்துக்கு வந்துட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? அந்த தூய அன்பு உங்களிடத்துல பிரகாசிக்க தொடங்கும். அந்த அன்பின் அதிஷ்டானத்தில் உங்களிடத்துல எல்லாமே பர்ஃபெக்ட் ஆகிடும், அறிவு அப்படியே வெளிப்பட்டும். அந்த அன்பு அறிவு அந்த உணர்வுங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அதாவது இறைத்தன்மைங்கிறத நம்ம எப்படி பார்க்கறோம்னா பிரஜானம் பிரம்மா, அந்த பிரஜையே அந்த உணர்வே இறைவன் என்று வேதம் சொல்றதுனால அந்த உணர்வுல அந்த அன்பு உணர்வுல நீங்க இந்த உலகத்தை ஒவ்வொருத்தர் விஷயத்தையும் தன்னிடத்திலேயே பார்க்கின்ற நிலை உண்டாகும். ஏன்னா இந்த உலகம் வேறு நான் வேறுன்ற இருமைகள் இல்லாம என்னுடைய இருப்பினாலே இங்க எல்லாம் இருக்கிறதுங்கிற அந்த ஏகத்துவமான நிலையில அது ஒரு எல்லை இல்லாத அன்பா மலரும். அப்படிப்பட்ட அன்புதான் உண்மையான அத்வைதம், அப்படிப்பட்ட பக்தி தான் உண்மையான பக்தி, அதுதான் பராபக்தி. அங்கதான் அன்பு ஆனந்தம் ஆத்மா அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரே பெயர். ஆனா அது புரியாததுனால பக்தி வேற ஞானம் வேற அப்படின்னு நிறைய பேர் இப்படி புரிஞ்சுக்கிறதும், நான் பக்தி செய்து மோட்சத்தை அடைய வேண்டும் என்று தவறாக புரிந்து கொள்வதும் பலர் இடத்திலே காணப்படுகின்ற அறியாமை என்பதை நம்ம இங்க பார்க்க முடியும். அப்ப பக்தி தான் வழி, பக்தி தான் இலக்கு, ஆனா இதற்கு ஒரு செயலும் தேவையில்லை. நீங்க வந்து சரியான முறையில் சாதனைகளை செஞ்சிட்டீங்கன்னா தானாவே சாதிச்சிடுவீங்க. சாதனம் இன்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லைன்னு கைவல்ய நவநீதன் சொல்ற அதே விஷயம்தான் இங்க நாரத பக்தி சூத்திரம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, நீங்க பக்திக்கு வருவதற்கு உயர்ந்த ஞானம் தேவை, ஆனா அந்த ஞானத்துக்குள்ள வர்றதுக்கு ஆரம்பத்துல சரியை தேவை, கிரியை தேவை, யோகம் தேவை, ஞானம் தேவை. அப்படி இப்படி படிப்படியா பயணம் பண்ணி சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு படிநிலைகள்ல பயணம் பண்ணி கடைசியா அந்த ஞானம் மீண்டும் உங்களை பக்திக்கு தான் கொண்டு வரும். ஆனா என்ன ஒரு மாற்றம் பண்ணிருக்கும்னா, சாதாரண பக்தியா இல்லாம பராபக்தியாக மாறி நிற்கும் அப்படின்னு இந்த சூத்திரம் நமக்கு புரிய வைக்குது. அப்ப நாம் இன்றைக்கு 30வது சூத்திரத்தோட நிறைவு செய்வோம். ஏன்னா இந்த 30வது சூத்திரம் இதைதான் சொல்லுது, அந்த பராபக்தி என்பது அடையக்கூடியதல்ல, அது நீதான் என்று உன்னை நீ உணர்ந்து கொள்ளுவது, அதற்கு ஞானம் அவசியம். அப்ப ஞானமும் பக்தியும் ஒன்றே என்று இந்த 30வது சூத்திரத்துல நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இதுதான் பக்தியினுடைய மகத்துவம் மகிமை. இது இன்னும் பேசுவார், இன்னும் அடுத்தடுத்த சூத்திரங்கள்ல விரிவா பார்க்க போறோம். இப்ப இன்றைக்கு நம்ம இந்த சூத்திரம் 30வது சூத்திரத்தோட நிறைவு செய்வோம் வகுப்பை. அடுத்த வகுப்பு வந்து திங்கக்கிழமை வச்சுக்கலாம், சனி ஞாயிறு லீவு, அப்படியே தொடரும். இதை முடிச்சுட்டு தான் நம்ம திருப்பி அத்வைதத்துக்குள்ள போக போறோம். அப்ப நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.